நீங்கள் கேட்க இருப்பது ஆசிரியர் திவாகர் அவர்கள் எழுதிய ஹரிதாசன் எனும் நான். உங்களுக்காக வாசிப்பது ஸ்ரீ ஸ்ரீனிவாசா. வழங்குவது அராலிட்டி மற்றும் தமிழ் ஆடியோ புக்ஸ் டாட் காம். ஹரிதாசன் எனும் நான். என்னை பற்றி ஒரு முன்னோட்டம். நான் தான் ஹரிதாசன். குறிப்பிட்ட நண்பர்கள் சிலர் மட்டும் என்னை தாசு என்று உரிமையாக அழைப்பர். அன்னை, தந்தை, அண்ணன், செல்லப்பன் இவர்கள் மூவரும் ஹரிதாசு என்கிற ஒரு கெஞ்சும் அல்லது கொஞ்சும் குரலில் சுகமாக அழைப்பர். எனக்கும் அண்ணன் செல்லப்பனுக்கும் 7 வயது வித்தியாசம். தற்சமயம் அண்ணனுக்கு 30 நெருங்குகிறது. அதனால் மட்டுமல்ல, நல்ல அறிவும் பெற்று நற்செயலும் அதிகம் செய்பவர் என்பதால் அண்ணனிடத்தில் எனக்கு எப்போதுமே மரியாதை உண்டு. ஆனால் பயமில்லை. அதேபோல அண்ணனாருக்கு என்மேல் அபரிமித அன்போடு ஒருவித மரியாதையும் கூட உண்டுதான். மரியாதை ஏன் என்பது சரியாக தெரியாவிட்டாலும், நான் படிக்கும் கல்வி என்னை ஒரு நாள் பெரிய மனிதனாக்கும் என்று குருநாதர் சொன்னதினால்தான் என்பதை மறைமுகமாக கேள்விப்பட்டுள்ளேன். அப்படியெல்லாம் ஆவேனோ என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லைதான். எப்படி இருந்தாலும் அண்ணனாரின் அன்புக்கு நான் என்றுமே அடிமைதான். என் வயதையெல்லாம் யார் கேட்டாலும் சொல்ல மாட்டேன். எனக்கு 2 மதனிகள். 2 பேருக்குமே அண்ணனிடத்தில் பயம் அதிகமாகவே உண்டு. அல்லது அப்படி நடிக்கிறார்களோ என்னவோ. ஆனால் என்னிடத்தில் அன்பு, அக்கறை, பாசம், நேசம், கெஞ்சல், கொஞ்சல் எல்லாம் உண்டு. இதையெல்லாம் பார்க்கும் அண்ணனாரோ, டேய் ஹரிதாசு, அவர்கள் அன்பு பாசம் எல்லாம் உனக்கென ஒரு மனைவி வரும் வரைக்கும் தான். ஆளுக்கு ஒரு தங்கை வேறு வைத்து காத்து கொண்டிருக்கிறார்களா? உன் தலையில் கட்டிவிடும் வேலைக்கு ஆவலோடு இருக்கிறார்கள். அடே, உன் அம்மாவுக்கு கூட அதே ஆசைதான். கல்யாணம் பண்ணினால் ஸ்ரீராமச்சந்திரனைப் போல ஒரே ஒரு மனைவி என்று இருக்க வேண்டுமடா. என்னைப் போலவோ கிருஷ்ணதேவனைப் போலவோ 2 பெண்களை கல்யாணம் கட்டிக்கொண்டு அவஸ்தைப்படக்கூடாது. கொஞ்சம் இவர்களிடையே எச்சரிக்கையாக இரு. உன் மதனிகளிடம் வாக்கெதுவும் கொடுத்திடாதே என்று விளையாட்டாகவோ அல்லது உண்மையாகவோ அவ்வப்போது சொல்லும் வழக்கம் உண்டு. அண்ணனிடம் எத்தனைதான் பயம் இருந்தாலும் மதனிகள் அவரின் இந்த வார்த்தைகளை மட்டும் சீண்டுவது கிடையாது. ஒவ்வொரு முறை அந்த தங்கைகள் கோட்டைக்கு வரும் சமயங்களிலெல்லாம் கொஞ்சம் சீண்டிவிட்டு கேலி பேசி, பாவம், அந்த குழந்தைகளை என்னுடன் இணைத்து பேசி கிண்டல் செய்வார்கள். குழந்தைகள் என்றுதான் அவர்களை சொல்வேன். என் கண்ணுக்கு அப்படித்தான் பட்டார்கள். நல்ல காலம், இது நாள் வரை கல்யாணம் என்கிற பேச்சு இல்லை. நினைவு தெரிந்ததிலிருந்து தற்சமயம் வரை நான் இன்னும் மாணவனாக இருந்து கல்வி கற்று வருகிறேன் என்று என்னை பற்றி எல்லோரும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அதுவும் உண்மைதான். காஞ்சியிலிருந்தும், குழந்தையிலிருந்தும், சந்திரகிரியிலிருந்தும், பம்பா எனப்படும் ஹம்பியிலிருந்தும் கல்விக்காக ஒவ்வொரு குருகுலமாக ஏறிக்கொண்டுதான் இருக்கிறேன். சுகமான மாணவ பருவத்தில் நான் இன்னமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதே எனக்கு பெருமைதான். ஒவ்வொரு தரம் நினைத்து பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. இத்தனை வயது வரை என்னை ஹரிதாசன் எனும் நான் இப்படி ஒரு சுதந்திர வாழ்வில் எப்படி விட்டு வைக்கிறார்களோ என்று நினைத்துக் கொள்வேன். என் தந்தைக்கு முதல் திருமணம் நடக்கும்போது அவருடைய 15. அடுத்த 30 வருவதற்குள் 3 திருமணம் பார்த்து விட்டார். அண்ணனுக்கு கூட 20 திருமணம். 2 பெண்களுடன் ஒரே மனமேடையில் அண்ணனார் தாலி கட்டி மணம் முடித்த போது நான் சின்ன பையனாக பார்த்து விந்தையாக ரசித்துக் கொண்டிருந்தேன். ஏறத்தாழ என் வயதை ஒத்த என் மதனிகள் இருவரும் வெவ்வேறு தேசத்தைச் சார்ந்தவர்கள் என்றாலும் கல்யாணம் செய்யும்போது விளையாட்டு குழந்தைகள் போலத்தான் காட்சியளித்தார்கள். பாவம் இவர்கள் என்று இப்போது நினைத்தாலும் வருந்துவேன். அரசியல் காரணங்கள் இந்த கல்யாண விஷயத்தில் அதிகம் இருக்கும். சொல்ல மறந்துவிட்டேனே, எங்கள் கீர்த்தி மிகவும் புகழ்வாய்ந்தது. சந்திரகிரி மன்னர் என்றாலே அழும் குழந்தையும் அழுகையை நிறுத்தி சிரிக்கும் என்பார்கள். சரியாக திருவேங்கடவன் மலையின் அடிவாரத்தில் அவன் அருளாலே அவன் பாதம் சேவித்துக் கொண்டே இருக்கும் வகையில் எங்கள் கோட்டை உள்ளது. இன்றைக்கு 400 வருடங்களுக்கு முன்பு யாதவ வம்சத்து அரசர்களால் சாதாரணமாக கட்டப்பட்ட கோட்டை இன்று மிக விரிவடைந்து வளமான, பாதுகாப்பான கோட்டையாக பலப்படுத்தியிருக்கிறோம். இப்போதும் சந்திரகிரிதான் விஜயநகரத்து சாம்ராஜ்யத்தின் 2வது தலைநகரமாகும். 20 வருடங்களுக்கு முன்பு நரசிங்க மகாராஜா இதே சந்திரகிரியை தன் மனது குகந்த இடமாக கொண்டிருந்து இந்த நகரத்தை உலக வரலாற்றில் சிறக்க வைத்தார். இங்கிருந்துதான் திருமலை திருவேங்கடவன் கோயிலுக்கு போக வேண்டும் என்பதால் அனைத்து அரசர்களும் இங்கே வந்து சில நாட்கள் எங்கள் விருந்துபசாரத்தில் மகிழ்ந்து போய் அதன் பிறகுதான் கோவிந்த தரிசனத்துக்கே மலையேறுவார்கள். மிகப்பெரிய படைபலம் உள்ளதால் தற்சமயம் தந்தைதான் இந்த தென்னகத்தில், அதுவும் முக்கியமாக தமிழ் பேசும் பகுதிகளெல்லாம் கிட்டத்தட்ட சக்கரவர்த்திக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கும் மகாராஜா போல. இப்போது வயதாகி படுக்கையில் உடல் நலம் ஒத்துழைக்காமல் அவ்வப்போது படுத்து விடுவதால் அண்ணனார் செல்லப்பன் அந்த அதிகாரத்தை எல்லாம் தன் கையில் வைத்துள்ளார். இந்த பக்கம் எல்லை செந்தூர் கோயிலும் கன்னியாகுமரியும் என்றால் வடக்கே கிருஷ்ணா நதி வரை அவர் செல்வாக்கும் சொல்லும் வாக்கும் பிரசித்தம். வெகு கெட்டிக்காரர், அன்பானவர், கண்ணியமான ராஜா என்றெல்லாம் பெயரெடுத்தாலும் கண்டிப்பானவர் கூட. அவர் வார்த்தை எங்கும் எப்போதும் செல்லுபடியாக வேண்டும் என நினைப்பவர். நிதானமும் கண்டிப்பும் அவர் பேச்சில் எப்போதும் துணிக்கும். ஹம்பியில் இருக்கும் விஜயநகர சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி வீரநரசிம்மர் கூட எங்கள் வார்த்தைக்கு கட்டுப்பட வேண்டிய அளவுக்கு அண்ணன் செல்லப்பன் அதிகாரம் செலுத்துபவர். அண்ணனின் முக்கிய தோழர்கள் இரண்டு பேர். ஒருவர் ஹம்பி சக்கரவர்த்தியின் இளைய தம்பியான கிருஷ்ணதேவன், இரண்டாம் அவர் பெனுகொண்டா அரசர் அரவிடிபுக்கர். நாங்கள் தமிழர்கள், கிருஷ்ணதேவன் துளு, அரவிடிபுக்கரோ தெலுங்கு. நல்ல பொருத்தம்தான். இதில் எனக்கு பிடித்த தோழன் கிருஷ்ணதேவன் மட்டுமே. அண்ணனும் கிருஷ்ணாவும் ஒரே வயதுதான் என்றாலும் அண்ணனுக்கு அமைந்தது போலவே நானும் அவனுக்கு நெருங்கிய தோழன். கிருஷ்ணாவுக்கும் இரண்டு மனைவியர்தாம். அவர்களும் என்னுடன் அன்பாக ஹரி ஹரி என்று கூப்பிட்டு கொண்டு இனிமையாக பழகுவார்கள். அவர்களில் ஒரு மதனியான சின்னாதேவியை இங்குதான் சந்தித்து காதல் கொண்டு இங்கேயே திருமணம் செய்தான் கிருஷ்ணதேவன். இப்பவும் சந்திரகிரி வந்துவிட்டால் நீண்டகாலம் தங்குவார்கள். இங்கேயே இருக்கும் மதனிகளுடன் சேர்ந்து கொண்டு என்னை சுற்றி உட்கார வைத்துக் கொண்டு கொட்டம் அடிப்பது கூட உண்டுதான். கலகலவென எப்போதும் சிரித்துக் கொண்டே இருக்கும் அவர்களை எனக்கும் பிடிக்கும். பிரம்மச்சாரி பையன் என்பதால் அவர்களுக்கு சில சமயம் வினோதமான வேடிக்கையை செய்யும் விளையாட்டுப் பிள்ளையாக கண்ணில் படுவேனோ என்னவோ. என்னை நடுவில் வைத்து இந்த நான்கு மதனியரும் சேர்ந்து பேசும் கேலிப்பேச்சும் புகழ்வார்த்தைக்கும் என் அம்மா கண்படுமே என பயந்து கொண்டு ஒவ்வொரு இரவும் யாரும் பாராத சமயத்தில் திருஷ்டி சுற்றி போடுவாள். இது கூட எனக்கு சிரிப்பை வரவழைக்கும். அதே சமயத்தில் அக்கா தங்கைகள் இல்லாத என் வாழ்வில் இவர்கள் இப்படி இருப்பது எனக்கு மகிழ்ச்சிதான். அந்த மனிதர்களுக்கு காவலாக அடிக்கடி திருமலைக்கு வேங்கடவனை தரிசிக்க நான் தான் அழைத்துச் செல்ல வேண்டும். அரவிடி புக்கருக்கும் என் வயதில் ஒரு மகன் உண்டு, ராமராயன் என்று பெயர். ஏனோ என்னிடம் அவன் பழகுவதில்லை. அவன் என்றல்ல, இங்கே விஜயநகர சாம்ராஜ்யத்தில் ஏகப்பட்ட அரசர்களும் அவர்களுடைய வாரிசர்களும் இருந்தாலும் என்னோடு பழகும் அரசகுலங்கள் ஒன்றோ இரண்டோதான். இது ஏன் என்று தெரியவில்லை. சிறு வயதிலிருந்தே கல்வி, ஆதீனம், ஆச்சாரியர் என்றெல்லாம் எனக்கு பழக்கப்படுத்தியவர்கள் இந்த இளவரசர்களும் அரசர்களும் வரும்போது மட்டும் எனக்கு பரிச்சயம் செய்வதில்லை. அல்லது காலமும் நேரமும் ஒத்து வருவதில்லையோ என்னவோ. முதலில் குழந்தை, பின் சிறுவன், படிக்கும் மாணவன் என்றெல்லாம் காரணம் காட்டி ஒதுக்கி வைத்திருக்கலாம்தான். ஆனால் கிருஷ்ணதேவன் அப்படியல்ல. அவனே என்னை தேடி வந்து அன்போடு நிறைய பேசுவான். சில சமயம் தமிழ் பாடல்களுக்கு விளக்கம் கேட்பான். கிருஷ்ணாவின் முதல் தம்பி அச்சுதனும் என் நண்பன். என்னை விட இரண்டு மூன்று வயது பெரியவன் கூட. இப்போது அவன் கேரள நாட்டு பக்கம் சென்றுள்ளான். அங்கு தங்கி சண்டை பயிற்சி ஏதோ கற்று வருகிறான். இந்த இரண்டு பேருமே இளைய மகாராஜாக்கள். ராஜாவாக பெயர் பெற்றால் எச்சரிக்கை மிக மிக தேவை. அதனால் என்னை எப்போதும் ராஜாவாக நினைத்து பார்த்து கொள்வதில்லை. சரி விடுங்கள் இதெல்லாம், இங்கே சர்வசகஜமான அரசியல். ஏனெனில் உண்மையில் பார்த்தால் எந்த ராஜாவுக்கும் இங்கே நிரந்தர நிம்மதி கிடைக்காது. தினம் கண்டம் வெய்யெள்ளு ஆயுசு என தெலுங்கில் ஆயிரம் ஆண்டுகள் ஆயுள் என்றாலும் தினம் தினம் சாக வாய்ப்புதான். நிலையாமை பற்றி சொல்வார்கள். எங்கள் வம்சத்துக்கு கூட இது செல்லும். அதனால் அண்ணனாரைச் சுற்றி கட்டுக்காவல் அதிகம். எனக்கு காவல் என்று யாரும் வருவதில்லை, நானும் கண்டுகொள்வது கூட இல்லை. இது எனக்கு ஏனோ மிகவும் பிடித்திருந்தது என்றுதான் சொல்வேன். இதனால் சந்திரகிரியில் என்றல்ல, சுற்றுப்பக்க தேசங்களிலும் எல்லோரிடமும் விளையாட்டுப் பிள்ளையாக சுதந்திரமாக சகஜமாக எளிதாக பழக முடிந்தது. இது எனக்கு கிடைத்த வரமாக கூட கருதுகிறேன். சரி, ஆனால் இப்போது நான் சந்திரகிரியில் இல்லை. குருநாதர் வியாசதீர்த்தர் அழைப்பின் பேரில் தலைநகரமான ஹம்பி வந்துள்ளேன். விஜயநகரத்து சக்கரவர்த்தி வீரநரசிம்மருக்கு சில காலம் உடல் நலம் நன்றாக இல்லை. என்ன வேண்டுமானாலும் ஆகலாம் என்று சொல்கிறார்கள். சக்கரவர்த்தி வீரநரசிம்மரின் மாற்றாந்தாய் மகன்தான் கிருஷ்ணதேவன். வரிசையில் தந்தையின் உதிரம் பெற்ற சொந்த தம்பி. மகாவீரன் என்பதோடு அறிவாளி என்றும் நல்ல இதயம் படைத்தவன் என்றும் பெயர் பெற்றவன். அதனால் வீரநரசிம்மரை விட ஏனைய அரசர்களின் மத்தியில் மிகவும் புகழ்பெற்றவன் கூட. வீரநரசிம்மருக்கு 8 வயதில் பிள்ளை உண்டு. அந்த பிள்ளைக்கு ஹம்பியில் பேரரசன் என்று முடிசூட்டி அவனுக்கு தக்க வயது வரும் வரை அவன் சார்பாக என் அண்ணனோ அல்லது அரவிடி புக்கரோ பின்னால் இருந்து ஆளலாம் என்று வீரநரசிம்மர் விரும்புவதாக அண்ணன் என்னிடம் சொன்னார். இந்த பெரிய சாம்ராஜ்யத்தை இரட்சகர்த்தா போல கொஞ்ச காலம் பிள்ளையின் காப்பாளராக ஆண்டுவிட்டு என் அண்ணனார் விலகி வழிவிட்டு தன் மகனுக்கு வயதும் அறிவும் முதிர்ச்சி அடையும் போது அவனுக்கு நாடாளும் முழு உரிமையையும் கொடுக்கும் சாசனத்தை எழுதி கொண்டு கையில் வைத்துள்ளார். அண்ணன் சம்மதிக்க வேண்டுமே என்று கெஞ்சுகிறார் என்றும் அண்ணனே சொன்னதுதான். ஆனால் அண்ணனும் சரி, அரவிடி புக்கரும் சரி, மகாப்பிரதான எனச் சொல்லப்படும் முக்கிய மந்திரியான திம்மராஜாவும் சரி, இந்த விஷயத்தில் வீரநரசிம்மருக்கு உதவ மறுப்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். ஆனால் அப்படி அந்த சின்ன பிள்ளையை அரசாளவிட்டு அந்த நிழலில் குளிர்காயலாம் அல்லது தேசத்தை அழிக்கலாம் என கணக்கு போட்டுக்கொண்டு இந்த விஷயத்தில் சில தென்கண்ட மன்னர்களும் பாமினி சுல்தானும் மறைமுகமாக வீரநரசிம்மருக்கு உதவி வருகிறார்கள் என்று செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. கிருஷ்ணாவுக்கு எதிரிகள் எத்தனையோ பேர் உண்டு. அவர்களெல்லாம் கிருஷ்ணா முடிசூடுவதை விரும்பவில்லை. வீரநரசிம்மரோடு விஜயநகர சாம்ராஜ்யமும் சின்னாபின்னப்படுத்த வேண்டும் என விரும்புபவர்கள் இவர்கள் என்பதெல்லாம் தெள்ளத் தெளிவுதான் என்று அண்ணன் கூறுவார். அண்ணன் சொன்னால் மறுப்பதற்கில்லைதான். உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைதானே? எங்கள் குருநாதர் வியாசதீர்த்தர் இந்த விஷயத்தில் சில முடிவுகள் செய்துள்ளதாகவும் அமைச்சரான திம்மராசுவுடன் சேர்ந்து இம்முடிவை எடுத்ததாகவும் செய்தி அனுப்பியிருந்தார். அத்துடன் இதற்கிடையில் ஹரிதாசனை மட்டும் ஹம்பிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று 4 நாட்களுக்கு முன்னர்தாம் செய்தி அனுப்பியிருந்தார். அண்ணன் வந்தால் அவர் வீர நரசிம்மராஜாவின் முடிவுக்கு கட்டுப்பட வேண்டி வரும் என்றும், விஷயம் சுமூகமாக முடிக்கப்பட வேண்டுமென்றால் சில வேண்டப்படாத முடிவுகள் எடுக்க வேண்டும் என்றும் அறிவுரை கூறினார். அண்ணனும் அதை ஏற்றுக்கொண்டு எங்கள் குருவை முதலில் சந்திக்க என்னை அனுப்பி வைத்திருந்தார். வந்து 2 நாள் ஆயிற்று. இதுவரை குருநாதரும் நான் எதற்காக அழைக்கப்பட்டேன் என்று சொல்லவில்லைதான். குலகுருவான வியாசதீர்த்தர் அன்பே உருவானவர். ஞானத்தின் உச்சகட்டம் என்றுதான் நாங்கள் பேசிக்கொள்வோம். அவரது பேச்சும் முடிவுமே சக்கரவர்த்தி உட்பட எங்கள் அனைவருக்கும் அது கடைசி உத்தரவு. விஜயநகரத்து பேரரசாக முதலில் இருந்த நரசநாயகர் 6 வருடங்களுக்கு முன்பு வெனுகொண்டா நகரில் இருந்தபோது திடீரென மரணமடைந்த போது அந்த பழி வீரநரசிம்மர் மேல் விழுந்தது. ஆனால் நரசநாயகர் மரணம் சாதாரணம்தான் என்பதை உணர்ந்த வியாசதீர்த்தர் சுவாமிகள் உடனடியாக அவரது முதல் மனைவிக்கு பிறந்த மகனான வீரநரசிம்மரை விஜயநகரத்து பேரரசாக முடிவு செய்து முடிசூட்டியவர். அப்படிப்பட்ட குருநாதர் இப்போது ஆச்சரியமாக என்னை அனுப்பச் சொல்லி அழைத்திருக்கிறார். எப்பேற்பட்ட மகான் என்னை போன்ற சிறுவனை ஏன் அழைத்தாரோ என்ற விந்தையான எண்ணத்தில் நான் ஹம்பி பயணமானேன். குருநாதருக்கு நான் சின்ன வயதிலிருந்தே பிரியமானவன். வடமொழியும் தெலுங்கும் கன்னடமும் இதே ஹம்பியில் அவருடைய குருகுலத்தில்தான் பயின்றேன். தமிழ் எனக்கு தாயானவள். குழந்தையிலும் பின்னர் சந்திரகிரி பாடசாலையிலும் தமிழும் நானும் உதிரத்தில் ஒன்றாக கலந்தோம். மற்றவர்களுடன் கன்னடத்திலும் தெலுங்கிலும் பேசும் குருநாதர் என்னுடன் மட்டும் கொஞ்சம் தமிழில் பேசுவார். அவர் இளைய பருவத்தில் காஞ்சி மாநகரத்தில் தங்கியிருந்து கல்வி பயின்றவர். அதலால் தமிழும் பிரபந்தமும் ஆழப் பயின்றவர். திவ்ய பிரபந்தம் பாடிகாட்டச் சொல்லுவார். நம்மாழ்வார் பாடல் என்றால் மகா இஷ்டம். அவருக்காகவே நான் நிறைய நம்மாழ்வார் பாடல்கள் மனப்பாடம் செய்தேன் என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன். நான் ஒவ்வொரு முறை சந்திக்கும் போதெல்லாம் நம்மாழ்வாரின் 10 பாடல் வரிசையை பாடி கேட்பார். உருகி நிற்பார். அப்படி பாடும்போது அவரது கை என்றும் என் தலையை தடவிக்கொண்டே இருக்கும். நீ மெய்யாகவே ஹரிதாசனே என்று குழந்தையைப் போல கைத்தட்டுவார். நம்மாழ்வார் பாடல் முழுவதும் அவருக்கு மனப்பாடம் என்பதால் அவ்வப்போது நான் பாடும் அந்த பாடல்களுக்கு புதுமையான விளக்கம் சொல்வார். நான் ஆவென வாயை பிளந்து கொண்டு கேட்டிருப்பேன். அத்துடன் இல்லாமல் கன்னடத்தில் பாடல்களும் வடமொழியில் நிறைய கிரந்தங்களும் எழுதி கற்றோர்கள் மட்டுமல்லாமல் எல்லா தரப்பு மக்கள் மத்தியிலும் பெரும் புகழ் பெற்றவர். அவருடைய கனவு ஸ்ரீராமதூதனுக்கு 108 ஆலயங்கள் தென்னாடெங்கும் எழுப்பப்பட வேண்டும் என்பது. எனக்கு கூட 12 கோயில் எழுப்ப கட்டளையிட்டுள்ளார். நான் கல்யாணம் முடிப்பதற்கு முன் என்னுடைய இந்த கடமையை முடிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொள்வேன். இடங்களையெல்லாம் பார்த்து முடிவு செய்துள்ளேன். மதுரையிலிருந்து சந்திரகிரி வரை இந்த கோயில்கள் எடுப்பிக்க வேண்டும் என முடிவு செய்து வீரபக்த ஆஞ்சநேயரை தினம் வணங்குகிறேன். எப்போது சாத்தியமாகப் போகிறதோ. இன்னொரு விதத்திலும் நான் இந்த கட்டளையை உபயோகப்படுத்துவதாக இருக்கிறேன். இந்த மதனிகள் எப்போதாவது கல்யாணப் பேச்சை ஆரம்பிக்கத்தானே செய்வார்கள். அப்படி பேசும்போது என்னுடைய இந்த கடமையை சொல்லி தப்பித்துக் கொள்ளலாம் என்றிருக்கிறேன். பிரம்மச்சாரி பையன், ஆஞ்சநேயருக்கு கோயில் கட்டுவது நியாயமான விஷயம்தானே? ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு எளிதில் உதவி வழங்க எதிரில் வந்து விடுவாராம், குருநாதர் சொல்வார். எனக்கு மட்டும் உதவி செய்ய மாட்டாரா என்ன? அம்பிக்கு நான் பலமுறை வந்தாலும் இங்கேயே குருகுலவாசம் செய்திருந்தாலும் இந்த முறை ஏனோ விசேஷமாகப்பட்டது. ஒருவேளை அரசியல் ஆலோசனை கூட்டங்களுக்கு முதன் முதலாகச் செல்வதால் அப்படி விசேஷமாக மனதில் பட்டதா என தெரியவில்லை. கூட்டத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாம் வெளியே தெரிவிக்கக்கூடாது என கண்டிப்பான கட்டளை இருப்பதால் இப்போது நான் அதை பற்றி நினைத்து பார்த்து எதுவும் சொல்வதாக இல்லை. மனமே அடங்கு என்று சொல்லி தற்சமயத்துக்கு அழைத்தாயிற்று. என்னை பற்றி இப்போது இவை போதும். நீங்கள்தான் என்னுடைய மனசாட்சி போல் இனி என்னோடு சேர்ந்தே பயணம் செய்யப் போகிறீர்களே. முடிந்தால் பழைய விஷயங்களை நான் அசை போடும்போது முக்கியமானது ஏதாவது இருந்தால் சொல்லுகிறேன். மகிழ்ச்சியாக வாருங்கள், சேர்ந்து பயணிப்போம். ஹரி எனும் நான்.